அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழுக்கும் தமிழோசை. December 4, 2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். தமிழக தலைநகர் சென்னையில் தொடரும் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் 18 பேர் பலியானதாக எழுந்திருக்கும் சர்ச்சைகள் குறித்த செய்தி. இதுபோன்ற சமயத்தில் மருத்துவமனைகள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
அவர்களுடைய உபகரணங்கள் எல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி, பெரிய எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பழுதடையாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க வச்சுக்கணும். பழுதடைந்திருந்தால் அவர்களே சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளில் நிலவுவதாக கூறப்படும் பிரச்சனைகள் குறித்த ஒரு நேரடி தகவல்.
அரசு வந்து நிவாரணப் பணிகள் அந்த 5000 ரூபாய், 4000 ரூபாய், 2000 ரூபாய் கூட முறையா விநியோகம் செய்யவே இல்லை. அந்த அங்க இருக்கின்ற அரசியல் செல்வாக்கு மிட்டவர் கையில கொடுக்கறாங்க, அவர்களே ஏதோ தானமாக கொடுக்கற மாதிரி விநியோகம் செஞ்சுட்டு போறாங்க.
மற்றும் இலங்கை கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் ராணுவ உதவி வழங்குவதற்கு ஜெர்மன் பாராளுமன்றம் மிகப்பெரிய அளவில் ஆதரவாக வாக்களித்துள்ளது. உளவு பார்ப்பதற்காக ரொனால்டு வானூர்தி, கடற்படை கப்பல் ஒன்று மற்றும் 1200 படையினரையும் ஜெர்மனி அனுப்ப உள்ளது. ஆனாலும் ஜெர்மன் படையினர் நேரடியாக மோதலில் ஈடுபட மாட்டார்கள். கடந்த மாதம் பாரிஸில் இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல்களை அடுத்து IS மீதான தாக்குதல்களுக்கு உதவுவதாக வழங்கிய உறுதிமொழியை தொடர்ந்து இந்த திட்டம் ஜெர்மனியின் அரச தலைவி ஆங்கேலா மெர்க்கலின் அமைச்சரவையால் வடிவமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ராணுவ நடவடிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கியதை அடுத்து பிரிட்டிஷ் யுத்த விமானங்கள் வியாழக்கிழமை சிரியாவில் உள்ள IS நிலைகள் மீது தமது முதலாவது வான் தாக்குதல்களை மேற்கொண்டன.
பழைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த சிரியாவின் ராணுவத்தினரை சிறார்கள் 6 பேர் கொலை செய்யும் வீடியோ ஒன்றை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் வெளியிட்டுள்ளனர். ஒரு கோட்டையின் இடிபாடுகளுக்கு நடுவே ஓடிச் செல்லும் சிறுவர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தவர்களை தேடும் காட்சி அந்த வீடியோவின் ஆரம்பத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஒவ்வொரு சிறார்களும் பணைய கைதிகளில் ஒவ்வொருவரையும் கொலை செய்கின்றனர். இதில் 5 பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுவதோடு ஒருவரை கழுத்து வெட்டி அவர்கள் கொலை செய்கின்றனர். தங்களது எதிரிகளை கொடூரமாக கொலை செய்வதற்கு IS புதிய தலைமுறையினரை தயார் செய்து வருகின்றனர் என்ற தகவலை இந்த வீடியோவை வெளியிட்டதன் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் என BBCயின் செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
அதிபர் பஷார் அசாத் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் சிரிய அரசாங்கமும் கிளர்ச்சி படையினரும் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஒத்துழைப்புடன் செயற்படுவது சாத்தியப்படும் என அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஜோன் கெரி தெரிவித்துள்ளார். அசாத்தின் எதிர்காலம் குறித்து தெளிவாக இருந்தால் கிளர்ச்சி படையினர் ஒத்துழைப்பதற்கு இணங்கிக் கொள்ள வேண்டும் என கெரி தெரிவித்துள்ளார். ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை மிகவும் கடினமானது என தெரிவித்த அவர், ஏனென்றால் அது அசாத் பதவியில் உள்ளார் என்று உறுதிப்படுத்துவதுடன் அதனை அர்த்தப்படுத்திவிடும் என்றார். மேலும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் கருதுகிறார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் சுனி அரபு சமூகத்தினர் நடத்தப்படும் விதம் குறித்து கிடைக்கும் தகவல்கள் தொடர்பில் தாம் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
Reports indicate that Iraqi security forces, Kurdish security forces and their respective
மீட்கப்பட்ட பகுதிகளுக்கு முன்னேறிச் செல்லும் குர்திஷ் போராளிகள், ஈராக் பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் போன்றோர் கொள்ளை, சொத்துக்களை அழித்தல், கடத்தல் மற்றும் கொலை போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுன்னி சமூகத்தினர் ஈராக்கிய அதிகாரிகளின் பாகுபாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் எனவும், மற்றைய சமூகத்தினரும் மதத்தவர்களும் சுன்னி சமூகத்தினருக்கு IS ஆதரவு வழங்கி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவும் ஜெனீவாவிலுள்ள ஐநாவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
ஆப்பிரிக்காவில் அபிவிருத்திகளுக்கென 60 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க சீன அதிபர் ஷின் ஜின்பிங் அறிவித்துள்ளார். விவசாயம், உட்கட்டுமானம் மற்றும் சுகாதாரம் போன்ற 10 முக்கிய திட்டங்களை அபிவிருத்தி செய்ய இந்த நிதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.
எகிப்து தலைநகர் கெய்ரோவிலுள்ள கிளப் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். முகமூடி அணிந்து வந்த ஆண்கள் கிளப் கட்டிடத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசியதை அடுத்து அந்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கிளப்பின் கதவு பகுதி மிகவும் குறுகியிருந்தமையினால் அதனுள் இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்து செல்வதற்கு முடியாமல் போனது. புகை மூட்டத்தினால் ஏற்பட்ட மூச்சு திணறலில் காரணமாகவே பலர் உயிரிழந்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட தமிழக கண்ணோட்டம். தமிழக தலைநகர் சென்னை மற்றும் அதையொட்டிய வட மாவட்டங்கள் அனைத்திலும் பெய்து வந்த கனமழை குறைந்திருந்தாலும் அதன் பாதிப்புகள் இன்னமும் தொடர்கின்றன. வெள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் 18 பேர் பலியானதாக சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
வெள்ள பாதிப்புகளால் உண்டான மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாகவே சென்னை மியாட் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் 18 பேர் பலியானதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று வெள்ளிக்கிழமை மாலை இந்திய ஊடகம் ஒன்றிடம் பேசிய தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இதை உறுதி செய்தார். மேலும் பொதுமக்கள் மத்தியில் நிலவும் அச்ச நிலையை போக்கும் நோக்கத்திலேயே இந்த தகவலை வெளியிடுவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். பல நூற்றுக்கணக்கான நோயாளிகளை கொண்டிருக்கும் ஒரு மருத்துவமனையின் வளாகத்தில் கிட்டத்தட்ட 14 இறந்தவர்களின் சடலங்களை முறையற்ற வகையில் பாதுகாத்தல் என்பது சுகாதார கேடுகளை உண்டாக்கலாம் என்கிற காரணத்தால்தான் ராயப்பேட்டை சடலங்கள் சேமிப்பு கிடங்குக்கு உடனடியாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் அப்போது குறிப்பிட்டார். அத்தோடு மியாட் மருத்துவமனையில் இறந்த 18 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே அவசர சிகிச்சை பிரிவில் இறக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்த ராதாகிருஷ்ணன், 4 பேரின் சடலங்கள் உரியவர்களிடம் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் மற்ற 14 பேரின் சடலங்களும் அடையாளம் காணப்பட்டு முறையான பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உரியவர்களிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இன்று காலை இந்த விவகாரம் தொடர்பான செய்தி வெளியாகிய போது மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக ஆக்சிஜன் செலுத்த முடியாமல் அவசர சிகிச்சை பெற்று வந்த 14 பேர் பரிதாபமாக பலியாகியதாக தகவல்கள் வெளியாகியது. இதனால் ராயப்பேட்டை மருத்துவமனை வளாகத்தின் வெளியே பதற்றமான சூழல் நிலவியது. அங்கு பொறுப்பு வகித்து வந்த மருத்துவ அதிகாரிகளாலும் உறுதியான தகவல்களை வெளியிட முடியவில்லை. அவர்கள் தெரிவித்த தகவல்கள் முழுமையானதாக இல்லாத காரணத்தால் அது தொடர்பான சந்தேகங்களும் வலுத்துள்ளன. மேலும் தற்போது வரையிலும் அது தொடர்பான தமிழக அரசின் செய்திக்குறிப்பு இன்னமும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே விவகாரம் தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய துர்கா பிரசாத் என்பவர், ராயப்பேட்டை மருத்துவமனையில் உள்ள பிரேத கிடங்கில் தனது தாய் பரஞ்சோதியின் சடலத்தை அடையாளம் கண்டதாக உறுதி செய்தார். அப்போது தொடர்ந்து பேசிய அவர், தனது தாய் பரஞ்சோதி மின்சார தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தான் பலியாக நேர்ந்ததாக தெரிவித்தார். ஒருவேளை இது தொடர்பான துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் தனது தாயின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே தமிழகத்தின் தலைநகர் சென்னை உள்ளிட்ட மற்ற பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளால் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு அதிகமாகியுள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்படுவதாகவும் அவை கள்ள சந்தையில்தான் அதிக அளவில் விற்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை முதல் சென்னையில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக திறந்திருக்கும் ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசைகளில் நின்று பெட்ரோல் வாங்குவதை பார்க்க முடிந்தது. ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் கூச்சம் குழப்பமான காட்சிகள் நிலவின. அத்தியாவசிய பொருட்கள் கடுமையான விலை ஏற்றத்துடன் காணப்படுவதாலும் தட்டுப்பாடு நிலவும் காரணத்தாலும் பொதுமக்கள் பெருந்திரளாக சென்னையை விட்டு வெளியேறி வருகிறார்கள். அதே சமயம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்துள்ள போதும் மீட்பு பணிகள் முழுமையடையவில்லை. அதே சமயத்தில் மீட்பு பணியை விட நிவாரணப் பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்தே வருகின்றது.
செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இதுபோன்ற சமயங்களில் மருத்துவமனைகள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தெளிவான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றனவா என்று தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர் எஸ் இளங்கோ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கண்டிப்பா, அதாவது இன்றைக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது, அது எப்ப நடந்ததுன்றது இன்னும் யாரும் வந்து ஒரு தீவிர புலன் விசாரணை பண்ணால்தான் அது இந்த இந்த விபத்து கிடையாது, இது வந்து ஒரு அசம்பாவிதமான ஒரு இது, அது எப்ப நடந்ததுன்றது ஒரு அந்த புலன் விசாரணைக்கு பின்னர்தான் தெரிய வரும். ஆனால் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு விதிகள் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு 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 அஞ்சு ஆஸ் பவர்ல உள்ள ஒரு மெஷினை போட்டு ஒரு எண்ணெய் ஆட்டக்கூடிய எந்திரத்தை வைக்கணும்னாலே கூட அதற்கு 1008 வந்து நமக்கு வந்து விதிமுறைகள் அல்லது வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் இருக்கு அந்த உரிமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அது மாதிரி ஒரு 1000 படுக்கைகள் கொண்ட ஒரு தனியார் மருத்துவமனைய நிர்வாகம் செய்கிற போது எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கடைபிடித்திருக்க வேண்டும். ஒரு உயிர் காக்கும் அத்தியாவசிய உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸ், மருந்துகள் இவைகள் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அது இல்லாததுதான் அவையெல்லாம் இல்ல. ஒண்ணு அந்த ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு இது இல்ல, அல்லது ஆக்சிஜன் போதிய அளவு இல்ல, அந்த மருத்துவமனை நோயாளிகள் வந்து உயிர் காக்கும் உபகரணங்கள் இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி அதிகமான அதுவும் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்த அத்தனை பேரும் உயிர் வந்து உயிரிழந்திருக்காங்க.
அதே சமயத்துல இது வந்து ஒரு இயற்கை பேரிடர், இதற்கு மருத்துவமனையை குறை சொல்ல முடியாது அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு விபத்து அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா?
சுத்தமாக கிடையாது. அப்படி சொல்றதுக்கு வந்து முகாந்தரமே கிடையாது. இல்ல திடீர்னு எதிர்பாராத ஒரு எர்த்குவேக் அல்ல, அல்லது வந்து ஒரு பெரிய வந்து சுனாமி மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. கிட்டத்தட்ட தீபாவளி 20-25 நாட்களுக்கு முன்பே நம்ம வந்து மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி மழை பெய்யும், இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த தனியார் மருத்துவமனைகள் எடுத்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவமனையுடைய இறப்பு வெளியே வந்திருக்கு, இன்னொரு மருத்துவமனையிலுடைய நோயாளி தனியார் மருத்துவமனையில் உள்ள 75 நோயாளிகளை அரசாங்க மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க, இப்ப சிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மருத்துவமனையில இறப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அதெல்லாம் வந்து அது ருட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சென்னையில உள்ள தனியார் மருத்துவமனைகள் வந்து பெரும்பாலும் வந்து தனியார் மருத்துவமனைகள் சில தரமான மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு, ஆனால் இது இயற்கை மீது பழி போடுறது வந்து எந்த ஒரு இதையும் எந்த இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது.
உங்க அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்திருக்கணும் ஒரு ஒரு மருத்துவ இயக்குநராக, ஒரு மருத்துவ நிபுணராக இத்தகைய இறப்புகளை தடுப்பதற்கு ஒரு மருத்துவமனை என்னவெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும்னு நீங்க பரிந்துரை பண்ணுவீங்க?
நான் சொல்லக்கூடியது இதுல ரெண்டு இதுதான். ஒண்ணு வந்து தனியார் மருத்துவமனைகளாகட்டும் அல்லது அரசாங்க மருத்துவமனைகளாகட்டும் இரண்டு விஷயங்களை இந்த மாதிரி சமயத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். போர்காஸ்டிங், அதாவது மழை வெள்ளம் இயற்கை இடையூறு புயல் இந்த மாதிரியான இயற்கையாக இயற்கை இடையூறுகளை வந்து அந்த துறையில இருந்து சொல்லும் பொழுது மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்ற போது அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொள்ளணும். உள்வாங்கிட்டு அவர்கள் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு தேவையான, உதாரணமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா அந்த ஜெனரேட்டருக்கு தேவையான டீசலோ அல்லது மற்ற எரிபொருளோ அவர்கள் வந்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, அவர்களுடைய உபகரணங்கள் எல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி பெரிய எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பழுதடையாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க வச்சுக்கணும். பழுதடைந்திருந்தால் அவர்களை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல தீவிர கவனம் செலுத்த வேண்டியது வந்து உயிர் காக்கும் அத்தியாவசியமான எக்யூப்மெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வென்டிலேட்டர், அதாவது செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடியது, அல்லது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஹார்ட்டை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட், இந்த அத்தியாவசிய உயிர் காக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், உயிரை மானிட்டர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது வைக்க வேண்டாம். ரெண்டாவது, ஹியூமன் ரிசோர்ஸ், இவர்கள் என்ன பிளான் பண்ணிருக்கணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கணும், இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்யணும், அதை வந்து பண்ணாத வரைக்கும் இது வந்து ரொம்ப சிரமம்.
தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர் எஸ் இளங்கோ. கடும் மழை பாதித்த சென்னை நகரில் கடந்த 2 நாட்களாக அத்தியாவசிய பொருட்களான பால், குடிநீர் போன்றவைகளுக்கே கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் கூறின. சில இடங்களில் பால் தனியாரால் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பான உண்மை நிலவரம் என்ன என்று சென்னையிலிருந்து இயங்கும் நுகர்வோர் நடவடிக்கை குழு என்கிற அமைப்பின் அறங்காவலராக இருக்கும் தாரா முரளி அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
மழை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஜாஸ்தி தான் வந்திருக்கு. அதனால வந்து ரோட்லாம் வழி இல்லாமல் இருக்கு வண்டி வர்த்துக்கெல்லாம். ஸோ பால் கரிகா எல்லாம் வர்த்துக்கே வெளியூர்லேருந்து வர்த்துக்கே இடம் இல்லாமல் வர வழி இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சே இதை பற்றி இந்த மாதிரி மழை வந்ததுன்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இந்த இம்மீடியட்டாக இந்த இதை பற்றி அஸ் அ கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் உடனே வந்து இத ஒரு குறையா சொல்றதுக்கு என்னால முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை இருக்கு இப்போ. ஸோ வந்து ஃபியூச்சர்ல நம்ம இந்த மழை தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ரோடு அஃபெக்ட் பண்ணாம டிராஃபிக்கை ஃப்ளோ பண்றதுக்கு இருக்க முடிய மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் பிளானிங் வேண்டிருக்கு.
நீங்க சொல்றீங்க லாங் டேர்ம் பிளானிங்கை பத்தி சொல்றீங்க. இது வந்து இந்த மாதிரியான வெள்ளம் ஏற்படுறது இது முதல் முறையில், இந்த அளவுக்கு பெருசாக வேணால் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். 2005 ஒரு தடவை இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மழை இந்த அளவுக்கு பெய்ய போகுதுங்கிற வானிலை முன்னறிவிப்பு வந்து ஏற்கனவே வந்தது தானே. அப்போ வந்து அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு ஆயத்த நிலை தயார் நிலையில் இருந்ததா?
தயார் நிலையில் இருந்ததுன்னா எனக்கு அதை பற்றி அவ்வளோ சொல்ல முடியாது. ஏன்னா கார்பரேஷன் மீதி இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணின்னு தான் இருக்கா. பட் அங்கே போக முடியல வளல கொடுக்கறதுக்கு. அதனால தான் நம்மளால ஆர்மி நேவி மிச்ச இதில் போட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. ப்ரிப்பேர்டாக எப்பவுமே கோஆப்ரேஷன் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கா. எனக்கு எத்தனை இதுக்கு கம்ப்ளீட் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குன்னு தெரியல. பால் கரிகாவை பற்றி நீங்கள் பர்டிகுலராக சொன்னீங்கோ, அது ரெண்டும் வந்து அன்னன்னைக்கு வர வேண்டிய பொருட்கள் தான். அது அதை வந்து கிடைக்கலன்றதை பற்றி என்னால் அதை ஒரு குறைபாடாக சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், இதை எப்படி டீல் பண்ணணும் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குன்னு நம்மளுக்கு அது நிறைய யோசிக்க வேண்டும்.
ஆனால் பால் கரிகாயின் மட்டும் நான் சொல்லலை, நான் இன்னும் முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து அடிப்படையாக இந்த தேவைப்படுற குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீரே கிடைக்கல. பல இடங்களில் நார்மலாகவே அது கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க. அது இந்த வெள்ளம் பாதித்த பீரியடில் ஒரு பாக்கெட்லேயாவது விநியோகம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புகார் விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இல்லை, கண்டிப்பாக தண்ணின்றது எசென்ஷியல். அதை வந்து ப்ரிப்பேர்டாகவும் இருக்க முடியும். அது வந்து இவ்வளோ பாக்கெட் தண்ணி மழை காலத்தும் போது ஆர் ஈவன் வந்து மழை இல்லாததுல எப்பாவது தண்ணி இல்லாமல் இருக்கிறச்சே இத்தனை பேசிக்காக இவ்வளோ பாக்கெட் தண்ணி ரெடியாக வச்சுருக்கணும்னு இருக்கணும். இல்லாட்டாலும் வந்து எங்கேருந்து கிடைக்கும், எப்படி அதை வாங்க முடியும், உடனே அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும்னு அதெல்லாம் இது கார்பரேஷன் அண்ட் லோக்கல் பாடிஸ் எல்லாம் அதை பற்றி யோசிச்சு, அரசாங்கமே அதை பற்றி யோசிச்சு தான் பண்ணணும். தண்ணியை பற்றி, குடிக்கிற தண்ணியை பற்றி அதுவும் ரெண்டு ஒப்பீனியனே இருக்க முடியாது. அதை வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு தான் அதை பற்றி பண்ணணும்.
ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் வந்து பொதுவாக உங்களை மாதிரியான இந்த நுகர்வோர் குழுக்கள், உங்களை மாதிரியா ஒரு இந்த பிரச்சனைகளை கவனம் செலுத்துகிற தன்னார்வ குழுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த என்ஜிஓஸ், அவங்களோடலாம் கலந்து ஆலோசிக்கிறாங்களா? அவங்களுடைய ஆலோசனைகள் அவங்க வாங்குறாங்களா? அதுக்குன்னு அதுக்கு தொடர்ந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா?
எனக்கு ஃபுட்டை பற்றி பர்டிகுலராக தெரியல. பட் அப்படி வந்து வந்து என்ஜிஓஸோட பேசி அவங்களோட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. வந்து என்ஜிஓஸ் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்காங்க. பட் பிகாஸ் நிறைய இஷ்யூவில் நாங்களே போய் வந்து இது அவளுக்கு என்ன பண்ணணும் எப்படின்னு எழுதினா கூட அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க அதை என்ன நோட் பண்ணிக்கிறாங்களா நோட் பண்ணிக்கலையான்னு யாருக்கும் தெரியாது. இதில் அரசாங்கம் ஒன்றும் என்ஜிஓக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல.
சென்னையிலிருந்து இயங்கும் நுகர்வோர் நடவடிக்கை குழுவின் அறங்காவலர் தாரா முரளி. மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளில் நிலவுவதாக கூறப்படும் பிரச்சினைகள் குறித்து கடலூரில் இருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எம் நிஜாமுதீனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்போ மழை பெய்கிட்டு ஆரம்பித்த மழை இன்னும் தொடர்ந்து வந்து பெய்கிட்டே இருக்கு. கடலூர் மாவட்டத்தை வந்து சுமார் 620 பஞ்சாயத்துக்கு மேல இருக்கு. இதுல 420 பஞ்சாயத்து வில்லேஜ்ல வந்து இந்த மழை நீரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு வந்து ஓரளவு முயற்சி எடுத்து 50 ரிலீஃப் சென்டர் வந்து கடலூர் மாவட்டத்துல துவங்கி இருக்காங்க. அதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அங்க ரெஸ்கியூ பண்ணி அடிப்படை மருத்துவ வசதி மட்டும் இப்போதைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வீடு இழந்து அவங்களுடைய விலங்குகள், அந்த வளர்ப்பு விலங்குகள், மாடு ஆடு கோழிகள் இழந்து இங்கு வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில வந்து நிறைய பேர் அந்த சென்டரை இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து சாதாரணமா வந்து தினக்கூலிகள், தொழிலாளர்கள் வசதியாகவும் இருந்தா கூட அவங்களுடைய இழப்பு ஒரு பகுதியில் இருந்தால் கூட அவருடைய தினம் வருமானம் இழப்பு வந்து ஒரு பெரிய வந்து அந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை கிராமங்கள், ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா?
பிழிவு வந்து அரசு வந்து எடுத்துட்டே இருக்கு. குறைஞ்சது ஒரு 50,000 குடும்பங்கள் வந்து கடலூர் மாவட்டத்தை மட்டும் பாதிச்சிருக்கிறதா வந்து ஒரு அரசு புள்ளிவரும் சொல்றாங்க. குடிசை வார மக்கள்ல இருந்து தண்ணீர் புகுந்த வசதியான வீடு வரைக்கும் கூட சேர்ந்த கணக்கெடுப்பு இது.
இந்த சேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க, கடந்த மாதம் 2ஆம் வாரத்திலேயே இந்த மழை துவங்கி விட்டது, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அப்போ இது வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக நீடிக்கும் இந்த பிரச்சனையில அரசு உரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமா என்ன?
இப்போ அரசு எடுக்கிற நடவடிக்கை மழை ஆரம்பிக்கும் போது எடுக்கவே இல்லை, இதான் உண்மை. இன்னைக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து சரியான அறிவிப்பு வந்து அந்த மழை 2 வாரத்துக்கு அந்த 17 கடந்த மாதம் தோங்கும் போது அதற்காக வந்து ஒருங்கிணைந்த அனைத்து துறையினுடைய அலுவலக கூட்டு ஒரு கூட்டங்களையோ இந்த மழை வந்தா வெள்ளம் வந்தா பல வானிலை ஆராய்ச்சி அறிவிப்பு வந்த நிலையில கூட இதற்காக வந்து ஒரு முன்னேற்பாடு வந்து செய்யாம ஃபெயிலியர் ஆயிடுது. இப்ப வந்துட்ட பிறகு இதை கூட ரெஸ்கியூ பண்ண மாநில அளவு இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்த இங்க கலெக்டர் கஜேந்திர சிங் பேடி வந்து அவர் பல்வேறு இடத்த அவருடைய அனுபவத்துல இன்னைக்கு சீர் பண்ண வேண்டிய நிலை இன்னைக்கு வந்து தற்போது இருக்கின்ற மாவட்ட அதிகாரிகளுடைய திறமையின் காரணமாக வெவ்வேறு இதற்கு முன்னாடி வேலை செய்த அதிகாரிகள் தான் வந்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு.
நிவாரணங்கள் கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரலைங்கிற விமர்சனம் இருக்கு. நிவாரண உதவிகள் கொடுக்கறதுக்கு வேற சில சின்ன சின்ன தன்னார்வ அமைப்புகள் தொண்டர்கள் அங்க வர்றபோது அவர்களுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுறதாகவும் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மையா?
பல பகுதியில இருந்து இன்டர்நேஷனல் ஐஎன்ஜிஓ சொல்லுவாங்க, வெளிநாட்டு அமைப்புகள், இங்க வேலை செய்யற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து அரசுகிட்ட போய் இந்த மாவட்டத்துல எந்தெந்த பகுதிதான் பாதிக்கப்பகுதி, எவ்வளவு மக்கள் அதுல வந்து சென்ட்ரல்ல கூட நீங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கீங்க, எந்தெந்த வில்லேஜ்ல வந்து கணக்கெடுப்பு இருக்குன்னா அரசு வந்து வெளிப்படையா பகிர்ந்துக்கிறதே இல்லை. ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கு அரசு பங்கேற்க செய்யணும். இன்னைக்கு எங்களுக்கு கூட பல தொலைபேசி மூலியமாக இந்த மாநிலத்தில இருந்து வெளி மாநிலத்தில இருந்து எல்லாம் நாங்க உதவி செய்யறோம், எந்த கிராமத்துக்கு போகணும், எவ்வளவு அங்க மக்கள் பாதிச்சிருக்காங்கன்னு விவரம் கேட்கும் போது சரியான விவரம் வந்து அரசு தரானால அவங்களுக்கு கூட எங்களுடைய பல்வேறு அமைப்புகள் அங்க போய் பார்த்து வச்சுதான் ஒரு கணக்கு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம அரசு வந்து நிவாரண பணிகள் அந்த 5,000 ரூபாய், 4,000 ரூபாய், 2,000 ரூபாய் கூட பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கொடுத்த பணத்தை கூட முறையா விநியோகம் செய்யவே இல்லை. அந்த அங்க இருக்கின்ற அரசியல் செல்வாக்கு மீட்டவர் கையில கொடுக்கறாங்க, அவர்களே ஏதோ தானமாக கொடுக்கற மாதிரி, அவருடைய செல்வாக்கு பயன்படுத்தி ஏதோ அந்த மக்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரி விநியோகம் செஞ்சுட்டு போறாங்க. ஒரு வெளிப்படையான நிர்வாகமே இல்லை.
தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எம் நிஜாமுதீன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையைச் சேர்ந்த ரக்பி விளையாட்டு வீரர் வாசிப் தாஜ்மீதின் மரணம் என்பது விபத்தல்ல, கொலையே என்று கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் ஒரு கொலை என்று கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக்காலத்தில் கொழும்பு நாராயண்பிட்டி பாக் வீதியில் வசீம் தாஜுதீன் தனது வாகனத்துக்குள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார். இந்த மரணம் வாகன விபத்தொன்றினால் ஏற்பட்டதாக அப்போது போலீசார் தெரிவித்தனர். தாஜுதீனின் மரணம் சம்பந்தமாக சந்தேகம் தெரிவித்த அவரது உறவினர்கள் புதிதாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதன்படி நீதிமன்றத்துக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ள கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி தாஜுதீனின் மரணம் பாதங்கள், கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இவ்வாறான காயங்கள் வாகன விபத்தொன்றினால் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்துள்ள சட்ட வைத்திய அதிகாரி ஆயுதங்களினால் தாக்குவதன் மூலமே இவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவித்துள்ளார். கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காயங்களும் வாகன விபத்தொன்றினால் ஏற்பட்டது அல்ல என்று தெரிவித்த சட்ட வைத்திய அதிகாரி விபத்தொன்றின் தற்போது வாகனத்துக்கு ஏற்படும் சேதங்களின் மூலம் இவ்வாறான காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றும் அறிவித்துள்ளார். தாஜுதீன் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு பின்னர் அவரை வாகனத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த சட்ட வைத்திய அதிகாரி அதன் பின்னரே அவரது உடலுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சமர்ப்பித்துள்ள இந்த அறிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் விரிவாக ஆராயப்படவுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ஜட் மசூர் மௌலானா தனது 83வது வயதில் இன்று வெள்ளிக்கிழமை காலமானார். அவரது அரசியல் பங்களிப்பு குறித்து ஒரு செய்திக்குறிப்பு தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மூத்த முஸ்லிம் அரசியல்வாதியும் முன்னாள் செனட் சபை உறுப்பினருமான மசூர் மௌலானா தனது 84வது வயதில் இன்று அதிகாலை கொழும்பில் காலமானார். அம்பாறை மாவட்டம் மருதமுனையைச் சேர்ந்த மசூர் மௌலானா 1956 தனது 17வது வயதில் அரசியலில் பிரவேசித்தார். இலங்கை தமிழர்சிக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் செல்வாவின் தலைமையை ஏற்று அக்கட்சியின் சாத்வீக போராட்டங்களில் பங்குபற்றி அவ்வேளை தடுப்புக் காவலிலும் வைக்கப்பட்டிருந்தார். 1970 பின்னர் இலங்கை தமிழர்சிக் கட்சியை விட்டு விலகி ஐக்கிய தேசிய கட்சியிலும் அதன் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலும் இணைந்து தனது அரசியல் பயணத்தை மரணிக்கும் வரை இவர் தொடர்ந்தார். இலங்கை தமிழர்சிக் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகளில் இவர் இணைந்திருந்தாலும் தமிழர்களும் முஸ்லிம்களும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவர் என்கின்றார் அன்னாரை நினைவுகூரும் இலங்கை தமிழர்சிக் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் பேராசிரியர் சிற்றம்பலம்.
மைசூர் மௌலானா அவர்கள் மிக இள வயதிலே இருந்து தந்தை செல்வாவுடன் நெருக்கமாக பழகியவர். தமிழ் தேசியத்துடன் தன்னை பங்காளியார். பாடசாலை மாணவனாக இருக்கின்ற பொழுது கூட தமிழர் கட்சியினுடைய மேடைகளிலே ஏறி பிரச்சாரம் செய்தவர். முஸ்லிம்கள் மத்தியிலே தமிழர் கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்வதற்கு இவரது பங்களிப்பு மகத்தானதாக இருந்தது. முஸ்லிம்களிலே மூத்த உறுப்பினர் வரிசையிலே திகழ்ந்த பெருமை அவரை கொண்டு அந்த பெருமைமிக்க மைசூர் மௌலானா அவர்கள் எப்பொழுதும் தமிழ் முஸ்லிம் உறவிலே மிகவும் திடமாக நம்பி கொண்டவர்கள். இன்றெல்லாம் படகள சுதனத்தை பற்றியெல்லாம் பேசுகின்ற காலத்திலே அதற்காக முழுக்கவும் பிரச்சாரம் செய்வதிலே முன்னிறார். முஸ்லிம்களும் தமிழர்களும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி செல்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய மறைமையிலே ஒரு இழப்பு தான்
என மறைந்த மூத்த முஸ்லிம் அரசியல்வாதியான மசூர் மௌலானாவை நினைவு கூர்ந்தார் பேராசிரியர் சிற்றம்பலம்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. சிரியா மீதான வான் தாக்குதலை பிரிட்டன் ஆரம்பித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம் தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவில் இயங்கி வரும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது வெற்றிகரமான விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் நேற்று அறிவித்தது. ஐஎஸ் குழுவினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியதன் பின்னணியில் 4 டொனாடோ ஜெட் விமானங்களைக் கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தாக்குதல் நடத்துவதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைத்தவுடனேயே சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரிட்டிஷ் விமானப்படை தளமான அக்ரோட்டிரியிலிருந்து இந்த விமானங்கள் புறப்பட்டு தாக்குதல் நடவடிக்கைகளை துவங்கின. எனினும் தரைமார்க்கமான தாக்குதல்களை பிரிட்டிஷ் படையினர் மேற்கொள்ள மாட்டார்கள். கிழக்கு சிரியாவில் ஐஎஸ் கட்டுப்பாட்டிலுள்ள ஒமர் எண்ணெய் வயலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெலோன் உறுதிப்படுத்தினார்.
Attacking oil fields in eastern Syria, the Omar oil fields, from which the Daesh terrorists derive a huge part of their revenue.
கிழக்கு சிரியாவில் உள்ள ஒமர் எண்ணெய் வயல் மீது எமது விமானங்கள் வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தீவிரவாதிகளுக்கு வருவாயிட்டி தரும் ஒரு வளமாக இந்த எண்ணெய் வயல் இருந்தது. இந்த தாக்குதலுக்கு மேலதிகமாக எல்லைப் பகுதியிலும் தீவிரவாதிகளின் முக்கிய இலக்குகள் மீதும் எமது படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர்
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெலோன், மேலதிகமாக 8 ஜெட் விமானங்கள், 2 டொனாட்டோ ரக மற்றும் 6 டைஃபூன் ரக போர் விமானங்கள் சைப்ரஸ் அக்ரோட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார்.
We're going to go after their command and control, yes. We're going to go after their logistics, yes. Their supply routes between Raqqa and Iraq. But also
தீவிரவாதிகளின் கட்டளை தளங்கள், ரக்காவிற்கும் ஈராக்கிற்கும் இடையேயான விநியோக பாதை, ஆயுதங்களை வாங்குவதற்கு அவர்கள் பணத்தை ஈட்டும் பிரதான எண்ணெய் வளங்கள் போன்றவற்றை எதிர்கொள்வது அல்லது முடக்குவது எங்களது அடுத்த இலக்காக இருக்கிறது
என்றார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெலோன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.